இந்த கதை போட்டுருக்கு காட்சி மாறுகிறதுன்னு பாருங்க. இங்க தான நாடகம் போட்டுருந்தீங்க வச்சுங்களேன், நடந்துட்டே இருக்கும், திடீர்னு இந்த பக்கம் ஓடிப்படுவா, இந்த பக்கம் ஓடிப்படுவா, கிடுகிடுகிடு நீங்க ஒரு தரையை போட்டுருவா, போட்டினோடனே எல்லாம் மாறி போடும். உள்ள போய் பார்த்தா இந்த சின்ன குழந்தையா நாம விட்டது இவ்வளவு பெருசு 25 வாலிபனா வந்து நிற்கும். அதுக்கு உடனே எப்படி வட்ட வட்டமா போட்டு பழைய நினைவலைகள்னு காட்டி முடிச்சிருவா. அதே போல இவரும் பண்றாரு. இப்போ இது இந்த பக்கம் நடந்துட்டே இருக்கிறச்சு பூமாதேவிக்கு பாரம் தாங்க முடியல. இப்போ போய் இது என்ன, எத்தனை அசுரர்கள்லாம் வளர்ந்து போயிட்டா, மனிதர்கள்லாம் தீயவர்களா மாறி போயிட்டா, நாம் என் செய்வோம்னு பூமி பாரம் தாங்க முடியாமல் கதறிக்கொண்டு மேருமலைக்கு மேல இருக்கிற பிரம்மாவின் சத்தியலோகம், நம்ம லோகத்திலேருந்து 7வது லோகம், அந்த சத்தியலோகத்தில் கையெடுத்து கும்பிட்டு நான் முகனிடத்தை பிரார்த்திக்கிறாள். என் பூமி, நான் பூமி பாரம் அதிகமா படுத்து, அசுரர்களால் பாரம், மனிதர்களால் பாரம், இந்த பாரத்தை தவிர்ப்பதற்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணனால் தான் இயலும், நீர்தான் சிபாரிசு பண்ண வேண்டும், எப்படியாவது நம்ம பாரத்தை தீர்த்து கொடும்னு பிரார்த்திக்கிறாள். ஏதஸ்மின் ஏவ காலேது பூரி பாராவ பீடிதா, மிகுந்த பாரத்துக்கு உட்பட்டாள். சப்ரம்மகான் சுரான் சர்வான் பிரணிபத்யாத மேதினி, மேதினி பூமாதேவி பிரணிபத்ய கைகளை கூப்பி கொண்டு பிரம்மா முன்னாடி போய் நின்று இப்படின்னு பேசினாள். என்ன பேசினாள் மேல சொல்ல போறார். இப்படி என்று விண்ணப்பம் செய்தாள். அக்னி சுவர்ணஸ்ய குருர்கவாம் சூர்யா பரோ குரு மமா பெகிலலோகானாம் குரு நாராயணோ குரு, எனக்கு குரு இவர், அவருக்கு குரு அவர், அவருக்கு குரு அவர், அனைவருக்கும் குரு நாராயணம். இங்க குருங்கிற சொல் காரணம்ங்கிற பொருள்ல வந்திருக்கு. காரணம் காரணம்னால் படைப்பாளி காரணம், மண்ணு பானை பண்றதுக்கு மண்ணு காரணம், சங்கிலி பண்றதுக்கு தங்கம் காரணம், மேச பண்றதுக்கு இரும்பு காரணம், வேட்டி நெய்யறதுக்கு பருத்தி காரணம். அதே போல நம் அத்தனை பேருக்கும் காரணமாக நாராயணன் இருக்கிறான். என்ன உபனிஷத்து சொல்றது, நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் ருத்ரோ ஜாயத்தே, திசஸ்ச இந்திரியாணி, நாராயணத்திலே இருந்து பிரம்மா பிறந்தார். அழகான தமிழ் பாட்டு பாருங்க, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான், அந்தாதி மேலிட்டறிவித்தேன் ஆழ்வொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்துன்னு திருமழிசி ஆழ்வாருடைய பாசம். இன்னொரு பக்கம் போனா திருமழிசை பக்கத்துல தான் இருக்கு, ஒரு பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றொரு பக்கம் திருமழிசே, அந்த திருமழிசி ஆழ்வார் தான் நான்முகன் திருவந்தாதியில பாடுறார். நான்முகனை நாராயணன் நாபி கமலத்தில் படைத்தார், நான்முகனருக்கு உருத்திரனார் பரமசிவன் பிறந்தார். அப்ப அனைவருக்கும் காரணம் யாரு, படைப்பாளி யாரு, நாராயணன்னு தேறுகிறது. அதத்தான் இப்ப பூமாதேவி சொல்றா, நம்ம எல்லாருக்கும் காரணமாக நாராயணன் உள்ளார். ஆனா உள்ளூர் அவ சொல்ல வர்றது என்ன தெரியுமோ, நான் ஒருத்தர்கிட்ட போனேன் கைய கூப்பிண்டு, உங்ககிட்ட 18 வீடுகள் இருக்காமே, பல காணி வேலி வேலியா நலங்கள்லாம் இருக்காமே, உங்ககிட்ட 2-3 கோடி ரூபாய் பணம் இருக்காமே, உங்ககிட்ட நிறைய நிறைய மாம்பழமெல்லாம் இருக்காமே, உங்ககிட்ட எலுமிச்சம்பழமா இருக்காமே, தோட்டமாமே இருக்காமேனால் எல்லாம் உம்மகிட்டே இருக்கே, எனக்கு எப்ப தரப்போறீர்னு அர்த்தம். இதான பொருள் அதுக்கு. ஒருத்தர்கிட்ட போய் ஓஹோன்னு இந்திரனே சந்திரனே குபேரனேன்னு கொண்டாடிண்டா நீரே வச்சிருக்கீரே, எனக்கு எப்ப தரப்போறீர்னு பொருள். அதே போல நமக்கெல்லாம் காரணமே, உமக்கும் காரணமே, எல்லாருக்கும் காரணமே, அனைவருக்கும் படிப்பாளையே என்று சொன்னா என்ன பொருள், அப்ப படைக்கப்பட்டவனுக்கு ஏற்படும் துன்பத்தை போக்குவது உன் பொறுப்பல்லவான்னு அர்த்தம். என யாரு படைப்பாளியோ அவர் தானே படைச்சவனுடைய துன்பத்தை போக்கணும். அப்படிதான் உபனிஷத் சொல்றது, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி, யாரிடத்திலிருந்து சேத்தன அச்சேதன சர அச்சர நடப்பன திரிபவன நிற்பன பரப்பன அனைத்தும் உருவாகுமோ, உருவாக்கப்பட்ட அனைத்தும் யாரால் காக்கப்படுமோ அவர்தான் பிரம்மங்கிறது. அப்ப எனக்கு யார் காரணமோ அவர்தான் காப்பாளர். அதனால ரெண்டு சேர்த்துங்க, ரக்ஷகன் காக்கிறவர்னு அர்த்தம், காப்பாளர், காரணம் படைப்பாளின்னு அர்த்தம். எனக்கு யார் காரணமோ அவர்தான் காக்க வேண்டும். அதனாலதான் சொல்றோம், விதை விதைத்தவன் தண்ணீர் ஊற்றாமல் போவானா. அப்ப யார் அதை பண்றாலும் அவதானே ரட்சித்தாகணும். பூமாதேவி என்ன பிரார்த்திக்கிறா, நம்ம மொத்த பேருக்கும் காரணம் கண்ணனாச்சே, அப்படி இருக்கிறச்சு அவர் தானே என்னை காப்பாற்றி ஆகணும். அப்ப காரணமா இருக்கிறதுனால என்னை ரட்சிக்க வேண்டும், நானோ துன்பத்தில் வாடுகிறேன், அந்த பகவான் காப்பாரா, காக்குமியல் வீரன் கண்ண பெருமான்னு போச்சிடும். காப்பதையே தனக்கு இயற்கையான தொழிலாக கொண்டவர் பகவான். அதனால இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, முதலே 300 சொல்லியிருக்கேனே, என்ன பயம் வந்ததுனாலும் மகத்தான ஆபத்து வரும்போது கண்ணனை நினைப்பாயினால் நமக்கு நம்ம அப்பா அம்மா இருக்கார்கள் காப்பாற்றுவார்கள் ஒரு குழந்தை நினைக்க முடியும். எங்கேயோ ஒரு பிள்ளை, 10 வயசு பிள்ளை, இன்னும் அவ்வளவா இனம் தெரியாது, ஒன்னும் கட்ட நட்டம் புரியாது, போயிட்டே இருக்கிறச்சே பள்ளிக்கூட வகுப்போட சேர்ந்து எல்லாம் வெளியூருக்கு கூட்டின்னு போனான், எங்கேயோ தனியாக விடப்பட்டான், அது ஒரு தோட்டம் காடு, போயிட்டே இருந்தா திடீர்னு யாரையுமே காணும், குறுக்க போனா பாத்துட்டோம், இங்க பார்த்தா ஊன்னு சத்தம் கேட்கறது, அது நரி உழையிடுறதா பேய் உழையிடுறதா தெரியல, குழந்தைக்கு ஒரே பயமா போச்சு. அப்ப உடனே என்ன எதிர்பார்க்கும்னால் பெத்தவ முன்னாடி வந்து அணைச்சிப்படா, அவ்வளவுதான் அந்த குழந்தைக்கு தேவை, அப்பா வருவரா அம்மா வருவளா, வந்த உடனே நமக்கு இருக்கிற ஆபத்தை போக்குவாளான்னு எதிர்பார்க்கமோ இல்லையோ, அப்படி போறச்சே ஏதானு பூதம் வந்ததுன்னா பயந்தேபடும், அம்மா வந்ததுன்னா ஓடி போய் கட்டுக்கும். அப்ப எனக்கு யாரானு காப்பவர் இல்லேன்னு உடனே யாரை எதிர்பார்க்கிறேன், காரணத்தை எதிர்பார்க்கிறேன், என்னை யார் பெற்றானோ அந்த பெற்றவனை எதிர்பார்ப்பேன். அப்ப ரக்ஷகத்துவமும் காரணத்துவமும் பொருந்தித்தான் போகும். ரக்ஷகன்னு யார நம்ம சொல்லணும்னாலும் அவர் காரணமா இருந்தா தான் ரட்சிப்பார். எனக்கு அவர் காரணமா இல்லைன்னால் எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும், நாளாருது நாளாருது கட்டவே இல்லை. இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டே இருந்தேன், எனக்கே நீ பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டலேன், அவர் கேட்டார் இது எதுக்கு எங்கிட்ட வந்து சொல்ற, இப்போ உன்னை பெத்தவன்கிட்ட போய் சொல்றதானேன்னு கேட்க மாட்டாரா? அதே பெற்றவன் இடத்துல போனே அவர் என்னமோ சுத்தின்னு இருக்கார், ஆகாய விமானத்துல பறந்துட்டே இருக்கார், காசு கட்டணும்னே மறந்து போட்டார். அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும், நான் 8வது படிக்கிறேன், அதுக்கு இப்ப 8000 ரூபாய் கட்டணும், நீர் தான் என் தந்தை, அதுக்காக 8000 ரூபாய் கட்ட வேண்டும், கட்டுகிறீரா இப்படின்னு கேட்கணுமாண்ணா? அப்படி எல்லாம் கேட்க மாட்டா, குத்தலா கேட்கணும்னு என்ன தெரியுமா கேப்பா, அப்பாங்கிறது ஞாபகம் இருக்கும் இல்லையோ, இவ்வளவுதான் கேள்வி, இதுக்கு வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இப்ப நீர் தான் பெத்தவர்னு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டா மத்தனையும் தொடர்றதுன்னு அர்த்தம். அதே போல பூமி என்ன சொல்லிட்டா, ஜகத்துக்கெல்லாம் காரணம் என்ன, இதுதான் குத்தல், இருக்கிறதுலே குத்தல், எல்லாத்துக்கும் நீர் காரணம்னா எப்ப காப்பாத்த போறீர், நான் பாடுபட்டு இருக்கேன் அப்ப ரட்சிக்கணும். நமக்கே கட்ட வந்ததுனாலும் உள்ள பெருமாள் உள்ள போங்கோ, படத்துல கண்ணன் இருப்பார், கைய கூப்பிண்டு சத்தம் போட்டு கூட சொல்ல வேண்டாம், நீர் தான் அடியனுக்கு காரணம், நிறுத்திட்டுலாம் போறோம், தானே அவர் புரிஞ்சுடுவார். சுவாமி அது கூட அவருக்கு தெரியாதன்னால், அதை நான் தெரியாத பிரார்த்தனை வைக்காத இத்தனை நாள் தள்ளினேன், இப்பதானே நான் புரிஞ்சுன்னு வந்திருக்கேன், இப்போ நீர் காரணம் நீர் தான் காப்பாத்தணும்னு நான் வரலையே. அவருக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கு, அவர் மறக்கவே இல்லை, எங்கப்பா மறக்கலாம், அவர் மறக்க மாட்டார், அவர் எப்பவும் இவன் தான் குழந்தைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கார். ஆனா குழந்தை தன்னை பிள்ளைன்னு ஒத்துக்கணுமே, நீர் தான் என்ன காப்பவர்னு சொல்லணுமே, அந்த சொல்றதுக்கு தான் பகவான் எதிர்பார்த்து இருக்கார். இதே பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமின்னு ஒரு ஆசு கவி அட்டப்பிரபந்தம்னு தமிழ் பிரபந்தம் பாடினார். அவர் கஜேந்திரம் பெருமாளை கூப்பிட்டு சொல்லி, ஆதி மூலமே நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடர் நீக்காய், நீ தான் வந்து ரட்சிக்கணும்னு கீழேந்து கூப்பிட்டு சொல்லியோ, யார் எல்லாருக்கும் காரணமோ எனக்கும் காரணமோ தனக்கொரு காரணம் இல்லாதவனோ அப்படிப்பட்ட உலகத்துக்கே காரணம் என்ன வந்து காப்பாற்றட்டும் சொன்ன உடனே பிரம்மா காப்பாத்தலான்னு வந்தவர் பின்னாடி போயிட்டார், இந்திரன் காப்பாற்றலான் வந்தவர் பின்னாடி போயிட்டார், குபேரன் வந்தவர் பின்னாடி போயிட்டார், ஒத்துரும் வரல. அப்ப மறுபடியும் பெருமாள் தான் கருட வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து ஓடி வந்தார். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி கேட்கிறார், நீங்கள்லாம் காரணமா இருந்தா வந்து காப்பாற்ற வேண்டிதானே, ஏன் வராத வராத பின்னாடி போனிப்போ, ஏன்னா நீங்க காரணம் இல்லையே, யார் காரணமோ அவர் தானே வந்து ரட்சிப்பார்னால், காரணமே காரணமே அழைக்க யார் வருவா, நாரணம் வந்ததுங்கிறா, காரணமா இருக்கிறது நாரணன் இல்லையோ, அதனாலதான் வாரணமான யானை காரணமே காரணமேனு கூப்பிட காரணமான நாரணன் வந்து ரட்சித்து விட்டான். மூணே வார்த்தை பாருங்க, கஜேந்திர மோட்சம் தெரிஞ்சுக்கணுமா, வாரணம் காரணம் நாரணம், வாரணம்னா யானை காரணம்னா பகவான், யார் அவர், நாரணம், வாரணம் காரணமேனு கூப்பிட்டது நாரணம் வந்தார், நிமிஷம் போதில் ரட்சிச்சுட்டார். அப்ப 6 நிமிஷத்துல கதையே முடிஞ்சு போச்சே, இதுக்கு எதுக்கு சுவாமி பெரிய புராணம், அப்ப அப்படி கதைன்றால 2 மணி நேரம் சொல்லலாம், 6 நிமிஷத்துலயும் முடிச்சுடலாம். வாரணமாகிற யானை காரணமேனு கூப்பிட்டா யார் காப்பாற்ற வரணும், காரணத்துவம் இருப்பவன் தான் ரட்சகத்துவம் உடையவன். அதனாலதான் முதல்ல பூமாதேவி பிரார்த்திக்கிறாள், நம்ம எல்லாருக்கும் காரணமாகத்தானே பகவான் இருக்கிறார். அதுவும் இது கேட்கறது எப்ப தெரியுமா, துவாபர யுகத்தினுடைய கடைசி, நாம இப்ப இருக்கிறது கலியுகம், இது கேள்வி வந்தது கிருஷ்ண அவதாரத்துக்கு சற்று முன்னாடி தானே இப்ப பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா கண்ணன் பிறந்து இனிமேத்தானே காப்பாத்தனும், அப்ப துவாபர யுகத்திலே, துவாபர யுகத்திலேயே பூமாதேவிக்கு பாரம் தாங்கலேன்னு சொல்லிட்டால் அது முடிந்து கலியுகம் பிறந்து 5119வது வருஷத்துல பிறக்கும். கலியுகம் பிறந்து 5119, இந்த 2017 கணக்கடியும் சொல்லல, அது ஆங்கில வருஷ கணக்கு, அப்படியே சொல்லிட்டு இருக்கிறது புராண கணக்கு, என்னென்ன யுகத்தினுடைய கணக்கு, துவாபர யுகம் முடிஞ்சு 5119 வருஷம் ஆயிருக்கே, இப்ப கலிக்கு பாரம் அதிகமா இருக்குமா இருக்காதா, துவாபர யுகம் பாடே இதுதான், அப்படி இருந்தா கலியுகத்தை பத்தி கேட்க கூட வேண்டாம். இன்னும் பாரம் ஏறி இருக்கும் ஏறி இருக்கும், ஆனா அது பூமியில ஏறித்தோ இல்லையோ நம்ம தலையில நன்னா ஏறி இருக்கு. நான் தலகணத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன தலையில கன நிறைய ஏறி இருக்கோ இல்லையோ, பூமிக்கு பாரம் ஏறித்தோ இல்லையோ இவனுக்கு பாரம் ஏறி இருக்கேப்போ, அந்த பாரத்தை எல்லாம் தொலைத்தாக வேண்டுமே, அதற்கு கலியுகத்துல நாமும் பிரார்த்தித்து தான் ஆக வேண்டும். அக்னி சுவர்ணஸ்ய குருர்கவாம் சூர்ய பரோ குரு மமாப்பியகில லோகானாம் குரு நாராயணோ குரு ததம்சபூத சர்வேஷா சமூகோ வஸ்துரோத்தம வசுரோத்தமா ஏததஸ்ய அப்பிரமேயஸ்ய விஷ்ணோரூபம் மகாத்மனஹ. அடுத்து சொல்ற பாருங்க, இப்ப முதல் காரணம் சொல்லிட்டோமா, யாரு உலகத்துக்கு படைப்பாளியோ அவன் தான் காக்க வேண்டும், அதான் பொறுப்பு அவனுக்கு. முதல்தாயிடுது. ரெண்டாவது சொல்றா, பிரமனே பிரமனே நீரோ ருத்ரனோ இந்திரனோ நாமோ, நாம யாருமே விஷ்ணு ரூபம், அப்படின்னா விஷ்ணுவுக்கு சரீரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். நாம எல்லாருமே பகவானுக்கு உடம்பா இருக்கோம், அவர் தான் ஆத்மாவா இருக்காருன்னு சொல்ற அவள். இது ரெண்டாவது குத்தல், அப்படின்னா ரெண்டாவது ஞாபகப்படுத்துதல். ஏன், உடம்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரது, என்னது, ஆத்மா தானே உடம்ப காப்பாற்றணும். இப்போ ஆனா இந்த உடம்பு என்னை காப்பாத்துன்னு சொல்லாது, ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. எனக்கு அறிவு இருக்கு, என்ன ஒரு துளி கட்டம் வந்ததுன்னா கூட உடனே வைத்தியசாலையில போயிட்டு மாசாந்திரத்துக்கு வரேன், 15 நாளைக்கு ஒரு தோறேன், அது இப்ப என்ன பரிசோதனை வேணுமோ சொல்லுங்க, இங்கேயே படுத்துக்கணும்னா பக்கத்து வீட்டை கூட வாடகை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அங்கே போய் உட்கார்ந்து வரமோ இல்லையோ. ஏன் சுவாமி இவ்வளவு தூரம் முனைப்பா பாக்கிறாரு என்னால், அவர் உடம்பு அவர் பாக்கிறார், என் உடம்புல அழுக்கா இருந்தா யார் போய் குளிப்பா, பக்கத்து வீட்டுக்காரரா, நான் தான் குளிக்கணும். என் உடம்புல இருக்கிற அழுக்கை களைய உடம்பு முயற்சி எடுக்காது, அதான் ஆச்சரியம். உடம்புலதான் அழுக்கு வருது, உடம்புலதான் அடிபடுறது, உடம்புக்கு தான் ரத்தம் வருது, உடம்புலதான் ஹிருதய கோளாறு வருது. ஆனா ஹிருதயம் தன்னை சரிப்படுத்திக்க ஒண்ணும் பண்ணாது, கால் தன்னை சரிப்படுத்திக்க ஒண்ணும் பண்ணாது, மொத்தத்துக்கும் கை காலே இல்லாத ஆத்மா தான் ஓடணும். ஆத்மாவுக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது மூக்கும் கிடையாது, ஆனா உடம்புக்கு தான் கை காலு மூக்கு, அதுக்கு தான் வலி. அந்த வலிய போக்க உடம்பு ஒரு முயற்சி எடுக்கிறதுல ஆத்மா தான் முயற்சி எடுக்கிறார்னால், அப்ப உடம்புக்கு ஒரு கட்டம்னா இவர் முயற்சிக்க வேண்டாம், ஆத்மா முயற்சிக்கணும்னு தெரியறதா. இப்ப பூமாதேவி சொல்றது, நாங்க அத்தனை பேரும் உனக்கு சரீரமா சேர்க்கணும்னா அப்ப ஆத்மாவான நீதானே காப்பாற்ற வேண்டும் அர்த்தம். இது ரெண்டாவது. அப்ப நாமும் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மை காப்பாற்றணுமா, ஏதோ கட்டம் இருக்கா, கண்டிப்பா காரணமே காரணமேன்னு போய் சொல்லுங்க, காப்பார். அடுத்தது, எனக்கு ஆத்மாவே ஆத்மாவேன்னு சொல்லுங்க, சரீரமா இருக்கிற நம்மை காப்பார். அப்ப நம்ம பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பகவானுக்கு நாம சரீரம்னு புரிஞ்சுக்கணும், அது இருந்தா தானே காப்பாற்றுவார். இது என் உடம்பே இல்லைன்னு சொல்லித்தனா இது சொல்லாது, ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. ஆனா ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு பாருங்க, உடனே ஆபத்து வந்துடும். அறிவு இருந்தாலே ஒரு ஆபத்து கூடவே வரும், அது நானே என் பாட்டை பாத்துக்கிறேனே, இவர் எதுக்கு என்ன காப்பாத்தணும்ங்கிறானோ இல்லையோ, அவர்கிட்ட வர்றதே இல்லை இப்போ. அப்ப ஆத்மா பகவானுக்கு சரீரம்னு தெரிஞ்சுக்கணும், அப்ப உடம்ப காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆத்மாவுடையது, நம்மை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பரமாத்மாவான கண்ணனுடையது, அப்படிங்கறத ரெண்டாவது வலியுறுத்தினாள். மூணாவது சொல்றா, அகம் ச விஷயாச்சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத், இந்த ஜகத்து முழுக்க விஷ்ணுமயம், எங்கு பார்த்தாலும் விஷ்ணு தான் இருக்கிறார், அப்படின்னாலும் அவர் தான் காப்பாற்றணும் அர்த்தம். என்ன இப்போ நம்ம ஆரோத்தர் அங்கேருந்து கூப்பிடுறார், அவசரமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த இடத்துல ஒரே ஒரு பணம் உடையா இருக்கான், இப்போ நீங்க உதவிறாளான்னார், எங்க நான் எங்க உதவுறது, நான் எங்கேயோ 300 மைல் தள்ளி இருக்கேன், இப்போ பக்கத்துல யாரான் இருந்தா வேணா வாங்கிக்குங்க. உடனே சொல்லுவோமா, அது இந்த இடத்துல ஏதோ விபத்தா எடுத்தான், நீ காப்பாத்துறியாண்ணா, நான் எங்கேயோ 500 மைல் தள்ளி எங்கேயோ உட்காந்துருக்கேன், நான் எப்படி காப்பாத்த முடியும். அப்ப பக்கத்தில் இருக்கிறவா தான் காப்பாற்றலாம், தள்ளி இருக்கிறவனால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஹிமாச்சலத்துக்கு போயிருக்கோம், ஏதோ ஒரு அவசர தேவை, எங்க கேட்கலாம், தில்லியில யாரான் இருக்காளா பாரு சுவாமி, இங்கேருந்து நான் எங்க போக. அப்ப யார் அருகில் இருப்பாரோ காப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிறோமா, அதே மாதிரி பகவான் அருகில் இருக்காரால் சர்வ வியாபகன், எல்லா இடத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறாரோ இல்லையோ, அப்ப நினைத்த இடத்துல ஸ்புரிக்கிறார், நினைத்திடத்துல தோன்றி உடனே உடனே காப்பாற்றி விடுகிறார். இப்ப ராணுவம் வந்தது, குண்டு வெடித்து விட்டதாம், ராணுவம் அழைக்கப்பட்டது, உடனே 4 பக்கத்திலும் ராணுவம் இடது வலது இடது வலது சரக் சரக்னு சத்தத்தோட இப்படி போயிட்டு வந்தா, அதை கேட்ட உடனே எனக்கு பரமானந்தம், இனிமே ஒரு ஆபத்து நமக்கு இல்ல, கிராமத்துக்கு இருக்கிற கட்டம் எல்லாம் விலகி போச்சு, ஏன்னா 4 மூலையிலையும் ராணுவம் வந்துட்டாளாம். அப்ப அவ வந்தார்கள் உடனே ஆள் பக்கத்துல இருக்கு, இதே காஷ்மீரத்துல ராணுவம் இருக்கான்னா சுவாமி வர்றதுக்குள்ளே எனக்கு பிராணம் போடும், இது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை, இப்போ அவ எங்கயோ அங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்னால், அப்ப என் ஊருக்கு வந்துடுத்துனா நான் திருப்திப்படுறேன் இல்லையோ. அதே போல பகவான் கண்ணன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் காப்பாளன் அவனே. மூணாவது சொல்றார், இப்ப மூணு சொல்லியிருக்கேன். காரணமா இருக்கிறதுனால காப்பாற்ற வேண்டியவர் அவர்தான், ஆத்மாவா இருந்து நான் சரீரமா இருக்கிறதுனால காப்பாற்ற வேண்டியவர் அவர்தான், சர்வ வியாபகனா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் எனக்கு அருகே இருக்கிறவர் அவர், அதனாலேயும் காக்கும் பொறுப்பு அவரதுதான். இது எல்லாத்தையும் நாம நித்தியப்படி புரிஞ்சுட்டு கேட்கணும். அதனாலதான் அவதாரம் அவதாரம்ங்கிறது வெறும் பிறப்புங்கிறது மட்டும் இல்ல, அதுவே அழகுதான் வச்சுங்க. ஆனா அந்த பிறப்புக்கு மேல உள்ளூர என்ன பிரார்த்தனை வைக்கிற பாருங்க, இதற்காகத்தான் அவர் அவதரிக்கிறார். அடுத்து காலநேமிர் கதோ யோசௌ விஷ்ணுனா பிரப விஷ்ணுனா உக்ரசேன சுத கம்சா சம்பூதஸ்த மகாசுரா அரிஷ்டோ தேனுக கேசி பிரலம்போ நரகஸ்ததா சுந்தஹ அசுரஹ ததா த்யுக்ரோ பாணச்சாபி பலேஸ்வதஹ ததான்னேச மகாவீர்யா நிருபாணாம் பவனேஷுயே சமுத்பன்னா துராத்மானஹ தான்ன சங்கியாது முத்சகே. என்ன உனக்கு கஷ்டம் என்று பிரம்மா கேட்கிறார். அப்ப பூமி தேவி சொல்றா, இன்னார் அசுரர்கள்லாம் ரொம்ப பெருத்து போயிட்டா, இன்னார் மனிதர்களா இருந்தே அசுர தன்மையோட பெருத்து போயிட்டா. ரெண்டு வகை சொல்றாவோ, என்னழகா கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் அசுர உடம்போட அசுரனா இருக்கானா, இவெல்லாம் மனித உடம்போட அசுரனா இருக்கானா? நன்னா சொல்லிருக்கா சுவாமி, எனக்கு கூட நிறைய பேர் அந்த மாதிரி தெரியும். பத்திரா அப்பவே சொல்லிருக்காளே பூமாதேவி, இப்போ அசுர உடம்போட அசுரனா இப்ப யாரும் கிடையாது. நம்ம சுத்து வட்டாரத்துல யாரை பார்த்தாலும் இப்ப ரெண்டு கொம்பு முளைச்சிருக்குமா, கோரைப்பல் இருக்குமா, அப்படி சூலத்தை கையில வச்சுனா ஹாஹான், இப்படி எல்லாம் யாரும் காணும் சுவாமி? இப்போ அப்போ யார் இருக்கா? நன்னா பேசிட்டு இருக்கார், குழைய குழைய பேசுறார், இனிக்க பேசுறார், ஆனா திரும்பின உடனே தலை ஒட்டி விடுறார். அதான் அசுர தன்மையோட இருக்கிற மனுஷன் அர்த்தம். அப்ப அசுரனா இருக்கிறவன் வேற, அசுர தன்மை இருக்கிறது வேற. ரெண்டு பேரும் அன்னைக்கே இருந்திருக்கா. யார் அவர்கள்? கம்சன், பூதனா, சகடாசுரன், திருணாவர்த்தன், அரிஷ்டாசுரன், பிரளம்பாசுரன், அகாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன், கேசி, இவள்லாம் அசுர உடம்போட இருந்த அசுராள், அசுர தன்மையோட இருந்த மனுஷாள், மொத்த துரியோதனாதிகள் நூறு பேர் இருந்திருக்காளோ இல்லையோ. அப்ப என்ன எடுத்து, இதுக்கு முன் யுகம் இருந்ததே திரேதாயுகம், திரேதாயுகத்துல ராட்சச உடம்போட இருந்த ராட்சசால் தான். அங்க யாரு ராட்சச தன்மையோட இருந்த மனுஷால் இருந்ததா கணக்கு கிடையாது, அந்த சண்டையும் வந்ததா கிடையாது. ராட்சச மாணவ யுத்தம் இதுதான் அப்ப நடந்திருக்கு. ஆனா அடுத்த யுகமே எப்படி மாறிப்படுத்து பாருங்க, ரெண்டு இனமும் வந்துருத்து போ. அசுர குணத்தோட இருக்கிற மனுஷன், அசுர குணத்தோட இருக்கிற அசுரன். இது ஏன் முன்னாடி இல்லைன்னா, கடைசி பட்சம் அசுரம் அசுரனா இருந்தா, ராட்சசன் ராட்சசனா இருந்தா, அதுவே அடுத்த யுகத்துல மாறி போச்சு. இப்ப யார் இருக்காள்னா, அசுர உடம்போடும் யாரும் கிடையாது, ராட்சச உடம்போடும் யாரும் கிடையாது, மனுஷ உடம்போட தான் இருக்கும். அவன் எங்கேயோ அசுரத்தன்மையா இருக்காரமே, யார் அவர்னா, சுத்து வட்டாரத்துல தேடாதீங்க, நம்மளத்தான் சொல்லிட்டு இருக்கார். உடனே என்ன பண்ணிடுவோம், நமக்கு இருக்கிற ஒரு பண்பு, சுத்தி யாரா இருக்கும், இங்க உட்காந்து இருக்கிறவாளுக்குள்ள யார பத்தி பராசரம், உத்தரை பத்தி இல்ல, என்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் மனுஷ உடம்போட அசுரத்தன்மையோட இருந்துருக்கேன்னு மணவாள மாமனிகள் எத்திராஜ விம்சத்தின்னு பாடினார், ராமானுஜருடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்தார். அதுல சொல்றார், விருத்தியா பசுகு நரவபுகு, நான் நரவபுகு மனித உடம்போட இருக்கேன், ஆனா அனுஷ்டானம் பார்த்தா மாட்டு அனுஷ்டானத்தோட இருக்கேன். மாடாட்டம் வாடுறேன், ஞானம் இல்லை, அனுஷ்டானம் இல்லை, பக்தி இல்லை, பிரேமம் இல்லை, எல்லாம் மாடு இருக்கிற மாதிரி மேய்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா வாழ் உடம்பு எப்படி இருக்குன்னா, மனுஷ உடம்போட இருப்பேன். அத போல துரியோதனாதிகள் நூறு பேரும் உடம்பு நன்னா சரீரம் மனுஷ சரீரம், ஆனா இருந்ததெல்லாம் அவர்களுக்கு இருக்கிற அசுர குணமா. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறத ரெண்டா பிரிப்போம், நமக்குள்ளேயே. இப்ப நான் தான் சொன்னேனே, எங்கிட்டயே அசுர உடம்போட இருக்கிற அசுர குணம் எது, மனித உடம்போட இருக்கிற அசுர குணம் எது, ரெண்டா நமக்குள்ளே நாம பிரிச்சுக்கணும் இல்லையா? இப்போ அதுல ரொம்ப திருடுறேன், ஹிம்ச பண்றேன், கொல்றேன், வெட்டுறேன், இதெல்லாம் அசுரத்தன்மையோட இருக்கிற அசுர குணம். அதே பார்த்தா அசுரன்னு தெரியாது, ஆனா அசுர குணம். அது எதுனால், அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், மோகம், மதம், மாத்சரியம், புறங்கூறுதல், வம்பு பேசுதல், வதந்திகளில் ஈடுபடுதல், இதெல்லாம் நேர அசுர உடம்பு இல்ல, ஆனா அசுர தன்மை. இத ரெண்டா நாமளே பிரிச்சுப்போம். ஏன்னா பொதுவா வந்து சில விஷயத்துக்கு தான் கைது பண்ணுவா, சிறைச்சாலையில் அடைப்பா. யாரான இப்ப வம்பு பேசினா கைது பண்றாளோ, சிறையில் அடைப்பாளா? கோழி சொன்னா கைது உண்டா, சிறையில் அடைப்பா? கிடையாது பாருங்க. ஆனா வெட்டினா சிறைச்சாலை உண்டு, பொய் சொன்னா சிறைச்சாலை உண்டு, ஏமாத்தினா சிறைச்சாலை உண்டு. அது என்ன சுவாமி, இதுவும் அதே தான் என்னால், அது அசுர உடம்போட இருக்கிற அசுரத்தன்மை, இது மனுஷ உடம்போட இருக்கிற அசுரத்தன்மை. அதனாலதான் இதுக்கு யாரும் பிடிக்க மாட்டா, பண்ண மாட்டாப்போ. இப்ப நாம வந்து தானம் கொடுன்னு சொல்றது, சந்தியாந்தனம் பண்ணுன்னு சொல்றது, சந்தியாந்தனம் பண்ணலையா பாவம் உண்டு, தானம் கொடுக்கலையா பாவம் வராது. இதுக்குதான் ஆக்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் ரெண்டு சொல்லுவார் பகவான். சிலதெல்லாம் ஆணையிட்டு இருப்பார், அந்த ஆணையிட்டதை பண்ணியானோ பண்ணலன்னா பாவம். அனுஜா கைங்கரியம் தினப்படி பூஜை பண்ண வேண்டும், தினப்படி சந்தியாவந்தனம் பண்ண வேண்டும், தினப்படி பூஜை பண்ண வேண்டும். ஒருவேளை சந்தியாவந்தனம் பண்ணல பாவம் வரும், ஆனா ஒருவேளை பூஜை பண்ணலன்னா பாவம் வருமானா வராது. ஆனா பகவானுக்கு பிடிச்சத பண்ணலேங்கிற குற்றம் வந்துடும், பாவம் வராது. ஆனா அவர் சொல்லி அவருக்கு பிடிச்சதை பண்ணாம விட்டுட்டோம் இல்லையோ. இப்ப இந்த ரெண்ட பார்த்தா என்ன தோணிப்படும்னா, எது பண்ணாட்டா பாவம் வருமோ அதை பண்ணிடுறேன் சுவாமி, எது பண்ணாட்டா பரவாயில்லையோ அதை விட்டுடுறேன்னு தோன்றது பாருங்க. இதுதான் அசுர தன்மைன்னு சொல்ல வரே. அப்ப உடம்பு இருக்கு, உடம்பு மனுஷன் உடம்பு தான், ஆனா தன்மை மாறி போச்சு பாருங்க. அப்போ இத நமக்குள்ளேயே ரெண்டா வச்சுடலாம். இதே அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு காவலாளிக்கு தெரிஞ்சு கைது பண்ணி அதெல்லாம் எது, யாரையான வெட்டினா குத்தினா கொலை பண்ணா குண்டு வெடிச்சா இது மட்டும்தான். ஆனா குடும்பத்துக்குள்ளேயே குண்டு நான் வெடிச்சுட்டு இருக்கேனே, ஒருத்தரும் கைது பண்ண மாட்டா. என்ன இவாழ்கிட்ட சொன்னது அங்க சொல்றது, அங்க சொன்னது இங்க சொல்றது, வேணும்னு கிளப்பி விடுறது, அவ குடுமி குடுமி சேர்த்து அதான் ரெண்டு பேரும் முடிஞ்சு விட்டு விடுறது, என்னென்னமோ வழக்கம் வச்சுருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நல்ல தன்மையா இல்ல? ஆனா கைது பண்ணுவாளா? பண்ண முடியாது சுவாமி. அப்ப இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற மனித உடலோட இருக்கிற அசுரத்தன்மை. இந்த ரெண்டையும் ஒழிக்கணும்னு தான் நாம இப்ப பிரார்த்திக்க போறோம். அப்ப கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணாவதாரம்னால் ஏதோ அந்த அசுரர்களையும் அந்த மனிதர்களையும் ஒழிக்கிறதுக்கு மட்டுமில்ல, நம்ம கிட்ட இந்த ரெண்டு தன்மைகளும் ஒட்டி உறவாடிட்டு இருக்க, அதுகளை ஒழிக்க வேண்டும் இல்லையோ. அதனாலதான் கால நியமி கதோ யோசோ விஷ்ணுனா பிரபா விஷ்ணுனா வரிசையா சொல்றார். உக்ரசேன சுத்தனா இருக்கிற கம்சன், அரிஷ்டாசுரன், தேனுகாசுரன், கேசி, பிரலம்பன், நரகாசுரன், சுந்தன், அசுரன், பாணன், பலியினுடைய பிள்ள பானாசுரன், இப்படி எத்தனையோ. இது ஒரு அசுர சாஸ்திரநாமம்னு பேர். இப்ப நான் இவ்வளவு நாய் சொன்னது விஷ்ணு சாஸ்திரநாமம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையோ, இப்ப சொன்னது அசுர சாஸ்திரநாமம். வரிசா யாரெல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லா அசுர சக்திகளையும் சேர்த்து என்னிடத்துலதான் பாரமா இருக்கு, எப்படியாவது பகவான் ரட்சிக்க வேணும்னு கேட்க, மகாபலானாம் திருப்தானாம் தைத்தியேந்திராணாம் மமோபரி தத் பூரி பார பீடார்த்தா பீடார்த்தா ந சக்னோம்ய அமரேஸ்வராஹ விபர்த்துர் மாத்மனம் அகமிதி விஜ்ஞாபயாமி வஹ. பிரம்மா உடனே வா, உன்னையும் அழைத்துக் கொண்டு பகவானிடத்தில் போய் கேட்போம் என்று சொல்லி நேரே திருப்பார்கடலுக்கு அழைச்சின் போறார். பிரம்மா முன்னாடி நிற்கிறார், தேவர்கள் எல்லாம் குழுமி வந்து விட்டார்கள், மொத்த பேரும் கைகூப்பிண்டு பகவானை குறித்து பிரார்த்திக்கிறார். சமதர்சனத்தை சொல்லியே கூறுகிறார், யதாஹ வசுதா சர்வம் சத்தியமேவ திவௌகசஹ அகம்பவோ பவந்தஸ்ய சர்வே நாராயணாத்மகாஹ. இந்த தேவர்களும் மற்றுமுண்டான அனைவரும் நாராயணனையே முழுமுதலாய் அவனையே ஆத்மாவாக கொண்டுள்ளோம், வாருங்கோள் முதல்ல போய் பகவான ஸ்தோத்திரம் அணுவோங்கிறார். இது எங்கேயும் நடக்கும், அவரை ஓஹோன்னு புகழ்வா, கீர்த்தி பாடுவா, ஸ்தோத்திரம் அணுவா, பண்ண விற்பாதான் என்ன வேணும்னே கேட்பா. ஏன் நேர போய் அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? புகழ் பாடணுமானால் கொஞ்சம் ஸ்தோத்திரத்துக்கு மயங்கிறவர் பெருமாள். யாரா நம்ம இந்திரனே சந்திரனே குபேரனேன்னு சொன்னா சின்ன எறும்பு போறது பாருங்க, அதை கூட என்ன சுறுசுறுப்பு. ஒரு அரிசி துண்டை என்னமா நீங்க 100 பேர் இழுத்துன்னு பொருளிப்போ, நாங்க தூங்குற சமயத்தில் கூட நீங்க ரொம்ப உழைக்கிறீர்கள். அது தன்னுடைய இந்த சின்ன தலையை நிமித்தி அகங்காரத்தோட பார்க்குமோ, எறும்ப ஸ்தோத்திரம் பண்ணா கூட அதுக்கு இருக்கிற அந்த சின்ன தலையை நிமிந்து பார்க்கும்னா நம்மள ஸ்தோத்திரம் பண்ணா சும்மா இருப்போமா? யாரான இந்திரனே சந்திரனேன்னு சொல்லட்டுமே, நட்சத்திர நான் இந்திரனான்னு யோசிக்கவே மாட்டோம். இந்திரன் தான் போல் இருக்கு, எப்ப இத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றாலோ அப்ப அநேகமா நான் இந்திரனா தான் இருக்கணும்ங்கிறோம். இது நம்ம தான் கூடாது, பகவான ஸ்தோத்திரம் பண்ணணுமானா பண்ணணும், நான் படைத்த பயனுக்காக பண்ண வேண்டும். ஏன்னா அவரை பத்தி ஒன்னு பொய் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமே, உண்மையைத்தானே சொல்ல போகிறோம். பிரம்மா கைகூப்பி கொண்டு பிரார்த்திக்கிறார், துவே வித்யே தம் அம்னா தம் அனாம்நாய அனாம்நாய பரா செய்வாபரா ததா தே ஏவ பவதோ ரூபே மூர்த்தா மூர்த்தாத்மிகே பிரபோ துவே பிரம்மணி துணியே ஸ்தூலாத்மனு சர்வ சர்வவிது சர்வ சர்வவித் சப்த பிரம்ம பரஞ்செய்வ பிரம்ம பிரம்மமயஸ்ய யத் துவே வித்யே இரண்டு வித்தைகளால் அறியப்படுபவரே. இந்த முதல்லே சொன்னேன், ஒன்னு சப்த வித்யா, மற்றொன்று பரவித்யா விவேக வித்யான்னு பேர். சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறது சப்த வித்யா, அனுபவம் அனுபவம் விவேகத்தினால ஏற்படுறது விவேக வித்யா. அதுல சப்த பிரம்மம்னு ஒன்னு, வசந்த பிரம்மம், பரபிரம்மம், இதை காட்டில் அது உயர்ந்தது. சிக்ஷா கல்போ நிருக்தஞ்ச சந்தோ ஜோதிஷமேவச்ச இதிகாச புராணேச்ச ததா வியாக்கரணம் பிரபோ. ஹே பிரபுவே, நான்கு வேதங்கள், அனைத்து உபநிடதங்கள், சிக்ஷா வியாக்கரணம் சந்தஹா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் இதிகாசம் புராணங்கள் ஸ்மிருதிகள் இவை அத்தனையிலும் சொல்லப்படுபவனே, ஆனா இத்தனையும் சொன்னாலும் சொல்லி முடிக்கப்படாதவனே. எல்லா வேதங்களும் சொல்லும், ஆனா சொல்லி முடிச்சிடுமான்னு கேட்டா தொட முயற்சிக்கும், முடிக்க இயலாது. அப்படிப்பட்ட தேவரீர் ஸ்ருணோஷகர்ணஹ பரிபஷ்யசித்தம் அச்சக்ஷரூபோ பஹுரூபரூபஹ. ஸ்ருணோஷி, நீர் கேட்கறீர், ஆனா உமக்கு காதுகள் கிடையாது. நீர் பார்க்கிறீர், ஆனா உமக்கு கண்ணு கிடையாது. நீர் வேகமாக ஓடுகிறீர், ஆனா உமக்கு கால் கிடையாது. அனைத்தையும் தாங்குகிறீர், உமக்கு கை கிடையாது. நன்கு நினைக்கிறீர், உமக்கு மனம் கிடையாது. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கையும் காலும் உதவித்தான் பகவான் பார்க்கணும் ஓடணுங்கிற தேவையில்லை. அனைத்தையும் சங்கல்ப ரூப ஞானத்தால் செய்கிறார். இந்த உண்மை நமக்கு புரியணுமே. என பிறந்தார்ன உடனே நம்ம என்ன ஒப்புமைப்படுத்திடுவோம்னால், பிறந்த குழந்தை கண்ணால தானே பார்க்கணும், காதால தானே கேட்கணும், மூக்கால தானே மூச்சு விடணும். அப்ப கண்ணன் பிறந்தார்னு உடனே காதால கேட்பாரா மூக்கால? இல்லைங்கிறார். என நீர் கேட்கிறீர் காதுகளால் அல்ல, நீர் பார்க்கிறீர் கண்களால் அல்ல, நீர் நினைக்கிறீர் மனத்தால் அல்ல, அனைத்தும் உம் ஞானத்தாலே, சர்வஜ சக்தியாலே, சங்கல்ப ஞானத்தாலேயே செய்கிறீர். அபாதஹஸ்தா ஜவனோ கிரகீதா தொம்பேத்சி சர்வம் நச்ச சர்வவேத்யா தம் விஸ்வநாபிர்புவனஸ்ய கோப்தா சர்வாணி பூதானி தபாந்தராணி யத் பூதபவ்யம் யத் அரோணனீயா புமாம்ஸ்த்வமேக பிரகிருதே பரஸ்தாத். அனைத்து ஆத்மாக்களை காட்டிலும் சிறந்தவராய், சின்னத்துக்கெல்லாம் சின்னதாய், பெரியதுக்கெல்லாம் பெரியதாய், உலகத்தையே வியாபிப்பவராய், அதை தாங்குபவராய், வியாபிப்பவராய், என்னென்னைக்கும் ரட்சிப்பவராய் நீர் இருக்கிறீர். ததாக்னிரேகோ பகுதா சமித்யதே விகார பேதை ரவிகார ரூப ததா பவான் சர்வகதைக ரூபி ரூபாண்யசேஷான் அனுபுப்பதீஷ. எப்படி ஒரு நெருப்பு எரியும் போது விதவிதமா எரியறது பாருங்க. ஒரு நெருப்பை கொழுந்து விடுறது, திகு திகுன்னு எரியறது. இந்த பக்கம் ஒரு ஜுவாலை, அந்த பக்கம் ஒரு ஜுவாலை, இந்த பக்கம் ஒரு ஜுவாலை, இந்த பக்கம் ஒரு ஜுவாலை. எதை பிடிச்சு எரியறதோ அந்தந்த ரூபத்துல எரியும். ஆனா நெருப்பு என்ன, பத்து நெருப்பானா? ஒரே நெருப்பு. ஆனா எதை பிடிச்சிருக்கோ பிடிச்சின்னு எரியறதோ இல்லையோ, அத போல நீர்ங்கிற ஒரு நாராயணன், நீர்ங்கிறவர் ஒருவர், ஆனா கண்ணனா இருக்கீர். அதுக்குள்ள சின்ன குழந்தை, பெரிய குழந்தை, பெரியவனாரீர். அததற்குள்ள ஒவ்வொரு சேட்டிதான் பண்றீர். ராமனாவத்தரிக்கிறீர், காட்டில் இருக்கீர், நாட்டில் இருக்கீர், சண்டை போடுறீர். வராகனாவத்தரிக்கிறீர், பூமாதேவி உத்தரணம் பண்றீர், வராக புராணம் சொல்றீர். ஒரே நெருப்பானது எப்படி பல படிகளாக எரிந்தெரிந்து ஒளி கொடுக்குமோ, அதை போல் நீரும் அனைத்துமாக இருந்து நமக்கு ஒளி கொடுக்கிறீர். ஏகம் தவாக்ரியம் பரமம் பதம் யத் பஷ்யந்தித்வாம் சூரயோ ஞான திருஷ்யம் தத்தோ நான்யத் கிஞ்சிதஸ்தி ஸ்வரூபம் யத்வா பூதம் யச்சபவ்யம் பராத்மன். நீர்தான் முன்னால் இருப்பவர், வரப்போபவர், அனைத்தும் நீர், நீர். இந்த பூமாதேவியனுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அவள் அழுகிறாள், பூமிக்கு பாரம் தாங்கவில்லையாம், அதை நீர்தான் சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்க. மெதுவா பெருமாள் ஆனந்தமா முன்னாடி அவர்களுக்கு சேவை சாதிக்கிறார். கருடா கருட வாகனார் ஊடனாய் சங்க சக்கரங்களை தரித்து கொண்டு பீதாம்பர தாரியாய் கிரீட்ட முகுட சூடாவதம்ச அனைத்து ஆபரணங்களையும் தரித்தவராய் அழகான தன் சோதிவாய் திருவாய் தாமரைவாய் மலர்ந்து இதோ உங்களுக்கு கொடுக்கிறேன், நாம் பிறக்க போகிறோம்னு அறிவிக்கிறார் பகவான். பிரம்மாபரம் பார்த்த உடனே ஸ்தோத்திரம் என்றார். நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ர கிருத்வா சஹசிரபாகோ பகுவக்திர பாத நமோ நமஸ்தே ஜெகத பிரவிற்த்தி விநாச சம்ஸ்தான கராப்பிரமேய. ஆயிரம் கைகள் கொண்டவனே, ஆயிரம் தலைகள் கொண்டவனே, ஆயிரம் திருவடிகள் கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் செய்ய சூக்ஷ்மமார்க்கீர் அணோரணியான் மகதோமகியான் ஆத்மா குஹாயாம் நிகிதோஸ்ய ஜந்தோஹோ. அனைத்துக்குள்ளும் இருக்கும் நீர் ஸ்புரிக்க வேண்டும், எல்லாத்துக்குள்ளும் இருக்கு, ஆனா மறைந்திருக்கிறதோ இல்லையோ. அரணிக்கட்டைக்குள்ள நெருப்பு மறைஞ்சிருக்குமா போலே, எல்லா விடத்திலும் மறைந்திருக்கிறீர். மறைந்திருக்கிற நீர் தோற்றமளித்து நம்மை காப்பாற்ற வேண்டும். அப்ப மெதுவா பகவான் பேசுகிறார். உஜ்ஜஹார ஆத்மன கேசவ் சிதகிருஷ்ணவ் மகாமுனே உவாச்ச சுரானேதவ் மத்கேசவ் வசுதாதலே அவதீர்ய புவோபார கிளேசஹானிம் கரிஷ்யதஹ. தன்னுடைய தலைமுடியிலிருந்து ரெண்டு எடுத்தார், ஒரு வெள்ளை முடி, ஒரு கருப்பு முடி, அந்த ரெண்டையும் பூமியில போட்டார். அந்த வெள்ளை முடி பலராமனாகவும் கருப்பு முடி நானாகவும் பிறப்போம் அப்படின்னு தேவர்களுக்கு சொல்ல, ஹாஹாக்காரம் ஜெய ஜெயக்காரம் ஜெய ஜெயங்கிற மொழியோ, அத போல ஜெய 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 ஜெயன்னு சொல்லிக்கொண்டு அவரவர்கள் ஆனந்தமா திரும்புறார்கள். வசுதேவசையா பத்னி தேவகி தேவதோபமா தத்ராயம் அட்டமோ கர்ப்போ மத்கேஷோ பவிதாசுராக, தேவகியனுடைய எட்டாவது கர்ப்பமாக என்னுடைய கருத்த முடி பிறக்கும். அவதீர்ச்ச தத்ராயம் கம்சங் காதயிதா புவி காலநேமிம் சமுத்பூதம் இத்யுக்த்வா அந்தர்ததே ஹரிஹி. அந்த வெளுப்பு முடி பரராமனாக ஏழாவது கர்ப்பமாக பிறக்கும், நாம் பிறந்து காலநேமியை வதம் பண்ணுவோம். ஒரு வார்த்தை சொல்லிட்டார், யாரது காலநேமி? கம்சனன்னா கண்ணன் வதம் பண்ணார்னா